புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்டம் மணக்குளம் இயற்கை விவசாயி திரு கு பிரபாகரன் அவர்கள் பாரம்பரிய நெல் விவசாயம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வேளாண்மை துறையில இந்தியாவும் சரி தமிழகமும் சரி பல்வேறு விதமான ஒரு முன்னேற்ற பாதையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேளாண்மை அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுக்கு தெரிந்த பல்வேறு விதமான தாவரங்களை, பல்வேறு விதமான மர வகைகள், இந்த மாதிரி நிறைய விவசாயம் செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பல்வேறு விதமான ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய, வேளாண்மையில நல்ல ஒரு சாதனை புரிந்த உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க.
என் பேர் கு பிரபாகரன். தஞ்சை மாவட்டம் திருடை மருத்துவக்கா அணக்கரைக்கு பக்கத்துல மணக்குண்ணம் கிராமத்தில் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து 4 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, முதல்ல இயற்கை விவசாயம் பண்ண ஏன் ஆரம்பிச்சோம்னா, ரசாயன இடுபொருளை கொண்டு உற்பத்தி பண்ணி அந்த இடுபொருளை நம்ம சாப்பிட்றதுனால என்ன விளைவுகள், என்ன தீமைகள், அந்த தீமைகளை அறிஞ்சதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயத்து வந்தப்ப 1 ஏக்கர் மட்டும் தான் இயற்கை விவசாயம் பண்ணோம். 1 ஏக்கர் எதுனாலன்னா எங்க உணவு தேவை ஒரு சீக்கிரம் தேவை மட்டும் நாங்க பண்ணோம். அப்புறமா இப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, அதனால பரப்பளவு கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்ப 2 ஏக்கரா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்துல இருந்து 3 ஏக்கரா பண்ணலான்ட்டு இருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். கருப்பு கோணி, தங்கசம்பா, ரத்தசாலி, இது போல ரகத்துல நம்ம விளைய வச்சு கேட்கிற பொதுமக்களுக்கு நஞ்சிலா உணவு வழங்கிட்டு இருக்கோம்.
ஐயா, இந்த நெல் வகைகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, அதோட சோயாபீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த சோயாபீன்ஸினுடைய வேளாண்மை முறைகள், நீங்க செஞ்சிருக்கக்கூடிய வேளாண்மை வகைகள்ல நெல்லுக்கு அடுத்தபடியா ஒரு சிறப்பா நீங்க வேளாண்மை செஞ்சிருக்கக்கூடியதா சோயாபீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோயாபீன்ஸ்ல என்னென்ன ரகத்தை நீங்க பயிரிட்டு இருக்கீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகள் என்னென்ன, அதை பத்தி நம்முடைய விவசாய பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய அளவுல விளக்கமாவே கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா,
நம்ம வந்து சம்பா படத்துல மட்டும்தான் பாரம்பரிய நெல் பண்றது. அதோ அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் கோடை காலத்துல தண்ணீரை சேமிக்கணும் மற்றும் பயிர் சுழற்சி முறையில விவசாயம் பண்ணணும். எங்கிறதுனால நம்ம சோயாபீன்ஸ் சாகுபடி பண்ணோம். போன வருடம் இல்லாம அதுக்கு போன வருடம் தான் சோயாபீன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம். 1/2 ஏக்கர்ல பண்ணி பார்த்தோம். 1/2 ஏக்கர்ல 6 குவிண்டால் வந்தது. 6 குவிண்டால்ங்கிறப்ப செலவும் கம்மி, நிறைவான லாபமும் கிடைச்சது. அதனால இந்த வருஷம் 2 ஏக்கர் பண்ணியிருந்தோம். 1 ஏக்கருக்கு நம்மளுக்கு 12 குவிண்டால் வீதம், 2 ஏக்கருக்கு 24 குவிண்டால் வந்ததுங்க. இது செலவும் கம்மி தான். பயிர் எப்படி விளை வைக்கணும்னா, அறுவடை முடிச்ச உடனே இந்த வைக்கல் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு முதல்ல 2 சால் கொக்கி கலப்பு போட்டு நல்லா ஆழமாக ஓட்டி விடணும். ஓட்டி 1 வாரம் கழிச்சு திரும்ப 1 சால் ஓட்டணும். கொக்கி கலப்பு போட்டு ஓட்டி 1-2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் 1 ஏக்கருக்கு 30 கிலோ P1 ஒரு ரகம், பஞ்சாப் 1 ஏக்கருக்கு 30 கிலோ வீதம் மானாவரையே விரச்சி விட்டுணும். விரச்சி விட்டுட்டு கரும்பு பார் கட்ட கலப்பை அது டிராக்டரில் ஃபிட் பண்ணி நம்ம பார் போட்டுக்கணும். பார்னா மோட்டு பாத்தி போல, பருப்பு போல போட்டுக்கிட்டு நடுப்பு ஒரு கண்ணிக்கா மாதிரி கிழிச்சி வாய்க்கா, அது வழியாக தண்ணியை கொண்டு போயிட்டு சீராக தண்ணி பாய்ச்சணும். 5-5 காணா தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம்னா ஒரு 5-6 நாள் முளைப்பு வரும். முளைப்பு வந்ததுலேருந்து அதுக்குலேருந்து பராமரிக்க வேண்டதாங்க.
ஐயா, அதே போல நெல்லினுடைய வேளாண்மை முறைகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நெல் அப்படிங்கிறது குறிப்பா பாரம்பரிய நெல் ரகங்களை குறித்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு இப்ப ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதி மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு மாறிட்டு இருக்காங்க. நீங்க எந்தெந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதனுடைய வேளாண்மையினுடைய போக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா,
கொஞ்சமா கருப்பு பண்ணி தான் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தங்கசம்பா சாப்பாட்டு, தங்கசம்பா வந்து வெள்ளை அரிசி, அது அதனால தங்கசம்பா பண்ணோம். அப்புறம் ரத்தசாலி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் இன்னும் ஒரு 4 ரகம் சேர்த்து தூயமல்லி, சீரக சம்பா, இழுப்பப்பு சம்பா, சிவன் சம்பா, இது போல ரகங்களை சேர்த்து 7 ரகங்கள் 8 ரகங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஐயா, இப்போ வந்து பொதுமக்களுக்கு இடையே உணவு உண்றதுனால கேடு விளைவு வருதுன்ட்டு அவங்களே உணர்ந்து இயற்கை முறையில் யார் விளைவிக்கிறாங்களோ அந்த விவசாயிகளாக தேடி அவங்கள்ட்ட வந்து நம்ம பொதுமக்கள் வந்து நஞ்சிலா உணவை வாங்கி பயன்பட்டுருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால நிறையா பொதுமக்கள் வந்து நஞ்சிலா உணவை இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு முன் வந்துட்டுருக்காங்க. அது போல் நிறைய பேர் முன் வரணும்.
ஐயா, இப்போ நீங்கள் இந்த சோயாபீன்ஸ் நீங்கள் வேளாண்மை செஞ்சுட்ருக்கீங்க, சோயாபீன்ஸ்ல பொதுவா என்னென்ன ரகங்கள் இருக்குது, நீங்க என்னென்ன ரகங்களை வேளாண்மை முறை செஞ்சிட்டு இருக்கீங்க, அதனுடைய அறுவடை முறை, அதனுடைய விவசாய முறை, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சோயாபீன்ஸ்ல வந்து விதைகள் வந்து நிறைய ரகம் இருக்குங்க, P1, P2, KDS, அது போல நிறைய ரகங்கள் இருக்குங்க ஐயா. நாம தேர்வு பண்ணது வந்து P1 தான். 3 அடியில் இருந்து 3 அடி வரைக்கும் வளரும். முதல் நாள் தண்ணி வரைச்சி தண்ணி விட்டதுக்கு அப்புறம் 5 நாள் முளைச்சு வந்துடும். அதுலேருந்து வாரத்துக்கு ஒரு நடை 7 நாளுக்கு ஒரு முட்டை தண்ணி விட்டுட்டு இருக்காண்டா தான், சீராதான் தண்ணி பாய்ச்சணும். நம்ம வயலுக்கு நடுவுக்கு தண்ணி விட்டது போலாம் விடக்கூடாது, சீராகவே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கணும். 20 நாள் ஒரு மீன் அமிலம் நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம பக்கத்தில் அணக்கரை இருக்கு, அங்கே வந்து மீன் தான் ஃபேமஸு. அங்கே மீன் கழிவுகள் வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சு 1 மாதம் கழிச்சு எடுத்து தரவழியாகவும் கொடுப்போம், ஸ்ப்ரே மூலமாகவும் கொடுப்போம். நம்ம 20 நாள் ஒரு ஸ்ப்ரே, ஒரு டேங்க்கு 200 ml போட்டு ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்புறம் 40 நாள் ஒரு வேப்பங்கொட்டை கரைசல், பூச்சி இங்கே அங்கெங்கேயும் தின்படும், அப்போ தான் பூ வரும். 40 நாள்லாம் பூ வர ஆரம்பிச்சிடும், கீழேருந்து பூ வரும், கீழேருந்து பிஞ்சு வந்துட்டுருக்கும். ஒரு செடிக்கு வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 காய் வரைக்கும் இருக்குங்க. தரையிலேருந்து 1 ஏக்கரை தான் காய் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெறும் காயாக தான் இருக்கும். 40 நாள் ஒரு வேப்பங்கொட்டை கரைசல், திரும்ப ஒரு 60 நாள் ஒரு மீன் அமிலம் கொடுத்துட்டு 100 நாள் இந்த இலைகளில் உள்ள செடிகளில் உள்ள அனைத்து இலையுமே கொட்டிடுவோம். இல்லை கொட்டதுனால இந்த இலைகள் மக்கி உரமாவது, மண்புழுவுக்கு வந்து நல்ல தீனியாகவும் இருக்குது. இந்த சோயாபீன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் சத்தை இழுத்து வேர் முடிச்சு மூலயமா மண்ணில் தக்க வைக்கிறதுனால மண்ணில் உள்ள சத்துக்கள் குறையாமவும் மேலும் இன்னும் சத்துக்களை உள்ளு வச்சிக்குது. அதனால் அடுத்த முறை பயிர் இருந்ததுனால அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் மண்ணில் தக்க வச்சிருது சோயாபீன்ஸ்
ஐயா. அதே போல மக்காச்சோளங்களையும் நீங்க அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் இடைவெளிகள் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்காச்சோளத்துல என்னென்ன ரகங்கள் பயிரிடுறீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மக்காச்சோளம் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்திருக்கிறது. இப்ப எதுக்காகனா மக்காச்சோளம் எதுக்காக போறோம்னா, இந்த சோயாபீன்ஸ்ல வந்து பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்துறதுக்காகவும், நன்மை செய்யும் பூச்சை கவர்ந்தெழுக்கிறதுக்காகவும், நம்ம வரப்பல ஓரங்களில் ஆங்காங்கே மக்காச்சோளம் விதையும் மற்றும் மஞ்சள் நிறம் கொண்ட செவ்வந்தி பூவு அந்த செடிகளையும் நம்ம நட்டு வைக்கனால அந்த செடிகளுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு தீமை செய்யும் பூச்சை இந்த நன்மை செய்யும் பூச்சி அழித்திடும். அதனால நம்மளுக்கு பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் தட்டைப்பயிர், உளுந்து, பச்சை பயிர், இப்போ வீட்டுக்கு தேவையான பயிர்களும் நம்ம வரப்பு ஓரத்தில் போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிறோம்
ஐயா. இப்ப இந்த வேளாண்மை முறைகள் செய்யறப்ப முதல்ல நமக்கு வேளாண்மைக்கு ரொம்ப வயல் எந்த அளவுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதோ அதே போல தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விவசாய முறைகளுக்கு நீர்ப்பாசனம் எப்படி செய்றீங்க, அதுக்கு போதுமான நீர்ப்பாசன வசதிகள் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா ஐயா?
நம்மள்ட்ட வந்து நிலத்தடி நீர் போர் போட்டுதான் நம்ம தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இங்க எல்லாருமே நெல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ரசாயன முறையில் தான் பண்றாங்க. 2 போகம் 3 போகம் நெல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, தவிர மாற்று பயிர் யாருமே பண்றது இல்லை. நம்ம மட்டும்தான் அந்த ஏரியாவில் இயற்கை முறையில் மாற்று பயிர் பண்றோம். எதனால மாற்று பயிர்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல பயிர் சுழற்சிக்காகவும் மற்றும் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காகவும். ஏன்னா இப்போ இன்னும் போக நிலத்தடி நீர் கம்மியாகிட்டு தான் இருக்கு. அதனால தான் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெல் பண்ணவும் கூடாது, இப்பயும் நம்ம தண்ணியை சேமிக்கணுங்கிறதா தான் தண்ணி சேமிக்க ஆரம்பித்தோம். இதில் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது சோயாபீன்ஸுக்கு. வாரத்துக்கு ஒரு தண்ணி சீராக தான் அதுவும் வைக்க போகிறோம், அதனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. 90 நாள் வரைக்குமே வாரத்துக்கு ஒரு தண்ணி வச்சிட்டுருக்கோன்றது தான். அதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் கொட்டினதுக்கப்புறம் 100வது நாள் அறுவடை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 100வது நாள் மகளிர் ஆள் கழிச்சு 1 ஏக்கருக்கு 15 ஆள் அவங்களுக்கு கான்ட்ராக்டாக சம்பளம் கொடுத்துருவோம். 15 ஆள் விட்டு அறுத்துருவாங்க, அறுத்து அப்படியே வயலில் வச்சுட்டு போயிடுவாங்க. மக்கானால் 1 ஆள் சம்பளம் கொடுத்தோம்னா எல்லா ஆளுமே வந்து வயலில் 4 இடத்துல வாடகைப்படுதா, இந்த வெள்ளப்படுதா இருக்குங்களே, எடுத்து வந்து வயலில் போட்டு விரிச்சு வச்சு அந்த செடிகளை அள்ளி ஒரு முட்டை போட்டுட்ருவோம். 4 முட்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த அறுவடை பண்ணுற மிஷினு, டயர் மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷினை வச்சு அடித்து எடுத்துக்க வேண்டதான். அதே தானாகவே உள்ளே இழுத்து அடிச்சுக்கும், அடித்து தனியாக பயிரை பிரித்து கொடுத்துருவீங்க
ஐயா. அதே போல இன்னைக்கு இந்த வயல்களில் நிறைய பூச்சிகளுடைய தாக்கம் வந்து இயற்கையாகவே தென்படும். அதில் சில பூச்சிகள் நம்முடைய விவசாயத்துக்கு நல்லது செய்யும். ஒரு சில பூச்சிகள் பயிர்களை அழிச்சு நாசம் பண்ணக்கூடிய பூச்சிகள் இருக்கு. எந்தெந்த பூச்சிகள் நம்மளுடைய விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், எந்தெந்த பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள், இதை எப்படி பிரிச்சு இனம் காண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, இந்த பொறி வண்டு, செலந்து பூச்சி, இது போல நிறைய பூச்சிகள், அப்புறம் தட்டான், ஊசி தட்டான், கண்ணாடி தட்டான், அது போல தட்டான் வகையிலே நிறைய இருக்கு. பட்டாம்பூச்சி, இது போல வகைகளும் நன்மை செய்யும் பூச்சி. இந்த புழுக்கள், இந்த அந்துப்பூச்சி, தட்டிக்கிளி, இது போலதெல்லாம் தீமை செய்யும் பூச்சி. அதனால நம்ம இயற்கை முறையிலேயே நம்ம விவசாயம் பண்ணோம்னா தீமை செய்யும் பூச்சி அதிகமா தென்படாதுங்க ஐயா. நன்மை செய்யும் பூச்சி தான் அதிகமா தென்படும். ஏன்னா தீமை செய்யும் பூச்சி அதை அழித்து விடும். அதனால அந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க ஐயா. ரசாயன எரிபொருள் கொண்டு ஒரு பயிர் செஞ்சாதான் தீமை செய்யும் பூச்சி அதிகமா தென்படும்.
இன்னைக்கு நிறைய பொதுவான விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த பயிர் தாக்கத்துக்காக இருக்கட்டும், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இவ்வுரங்களுக்கு பதிலாக நிறைய செயற்கை உரங்களும் நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரசாயன கலப்பு இல்லாம இயற்கை உரங்கள், இயற்கை பூச்சி மருந்துகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த ரசாயன உர பயன்பாட்டுக்கு இடையான பலனை இருக்கக்கூடிய இயற்கை உரங்களும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தருதாங்க ஐயா.
கண்டிப்பா தருதுங்க ஐயா. இப்ப வந்து மீன் அமிலம், அது போல அமிர்த கரைசல், கனஜீவாமிர்தம், இது போல தயார் பண்ணி நம்ம பாசனம் மூலியமாவோ இல்ல ஸ்ப்ரே மூலியமா கொடுத்ததுனால, ரசாயன இடுபொருளுக்கு மாற்றாக இது கொடுக்கறதுனால நல்ல வீரியமாகவும் நல்லா கலம்புதுங்க, நல்ல மாற்றம் தெரியுது. ரசாயன இடுபொருள் கொடுத்தோம்னா மண் கெட்டு போயிடும், உணவும் கெட்டு போயிடும். இது வந்து இயற்கை முறையில் இடுபொருள் கொடுக்கறதுனால மண் வளம் பாதுகாக்கப்படுது, உணவுப் பொருளும் நஞ்சில்லா உணவுப் பொருளும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க
ஐயா. இப்ப இந்த சோயாபீன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சோயாபீன்ஸினுடைய அந்த பயிர் காலம் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள், நம்ம விதத்திலிருந்து அது முழுமையா செழிப்பா வளர்ந்து எந்த காலகட்டத்துல அறுவடை பண்ணா நமக்கு ஒரு செழிப்பான ஒரு வளமான ஒரு பயிர்களை நம்ம பாக்கலாங்க ஐயா?
அது 100 நாள் வயதுங்க. இப்பதான் வாரத்துக்கு ஒரு தண்ணி வச்சுட்டு இந்த 3 நேர ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா 90 நாள்லேருந்து 100 நாளுக்குள்ள இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சு இலைகள் அனைத்தையுமே கொட்டி போடும். அந்த செடியின் தண்டு பகுதியும் அல்ல அந்த காய் பகுதியும் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து அறுவடை பண்ணி
இந்த செடிகள் அப்படிங்கிறப்ப போட்டு இந்த செடிகளை சேகரிக்கிறீங்க, தார்பாய் மூலமா எப்படி அந்த செடிகளை வந்து பாதுகாக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதான் ஐயா, முதல் நாள் வந்து 15 ஆள் விட்டு அறுவடை பண்ணி வயல்ல வச்சுட்டு போயிடுவாங்க, அது காஞ்சி போயிடும். மச்ச நாள் படுதால முட்டடிச்சோம்னா காஞ்சி போயிருக்கும். இந்த அறுவடை இயந்திரத்தை மூலமா அடிச்செடுத்து தானியத்தை பிரிச்சு கொடுத்துரும். நம்ம அதை ஒன்றும் சுத்தம் பண்ணோம்னா எடுத்துட்டு போய் நம்ம வியாபாரிட்ட போட்டதுக்கு அப்புறம் இந்த கழிவு இருக்குங்கள கழிவுகளே கால்நடைக்கு பயன்படுத்தலாம், ஆடு மாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், வைக்கோலுக்கு பதிலாக நல்லா சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவையான அளவு மட்டும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு கால்நடைகளுக்காக மீதை வந்து வயல்லே பரப்பி விட்டு அடுத்த விவசாயத்துக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். உழவு ஒட்டினோம்னா நல்லா சத்தா இருக்கும் மண்ணுக்கு, மண்புழு உண்டாகிறதுக்கு வழி வகுக்குது.
ஐயா, இப்போ நீங்க இந்த பொதுவா இந்த மாதிரி விவசாயம் ஓரளவு பெரிய அளவுல வேளாண்மை செய்யக்கூடிய எல்லாருமே நிச்சயமா நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள் மாடுகள், அதே போல ஆடுகள் மாதிரி கால்நடை இனங்களையும் சிறப்பா வளர்ப்பாங்க. நீங்க எந்த கால்நடை இனங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வேளாண்மைக்கு அவை எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க ஐயா.
நம்மள்ட்ட வந்து நாட்டாடு ஒரு 10 ஆடும், கலப்பின மாடு அது ஒரு 3 மாடுகள் இருக்கு. நாட்டு மாடு தான் நம்ம ஏரியாவில் கிடைக்க மாட்டேது. நம்ம அதை நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். கனஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, இது போல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நாட்டு மாட்டு கோமியமும் அது சாணமும் தான் உயர்ந்தது கலப்பின மாட்டிற்காக விட. அதனால் கலப்பின மாடு வாங்குவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்.
இப்போ ஆடுகள் அப்படின்னு சொல்றப்ப ஆடுகளில் எத்தனை ஆடுகள் நீங்க வளர்த்துருக்கீங்க, அதில் என்னென்ன இனங்கள் இருக்கு? இப்போ இந்த ஆடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வேளாண்மை போக இந்த இறைச்சியினுடைய பயன்பாடு அந்த மாதிரி விற்பனை பண்றீங்களா, அதனுடைய வளர்ப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம வந்து நாட்டாடு தானே வளர்க்குறோம். இது போல இந்த சோயாபீன்ஸ்ல உள்ள கழிவுகள், உளுந்தில் உள்ள கழிவுகளை போடுவோம். அப்புறம் நம்ம வீட்டு வயல்லையே வயல் ஓரங்களில் தீவனப்பில்லு அதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம வயல்லையே பில்லை சேகரித்து எடுத்துகிட்டு போடுவோம். அது நல்ல முறையில் வளர்ந்துட்டுருக்குங்க. நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் மீன் சுட்டியில் வந்து வார சந்தை போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் அங்கேயும் விற்போம். இங்கே வந்து வளர்க்க விரும்புகிறவங்க நம்மள்ட்ட வந்து நேராகவும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது போல் மாடுமே அது போல் தான் வளர்த்துட்ருக்கோம். தீவனமும் வயல்ல இருந்து நஞ்சில்லா முறையில விளைவிச்ச தீவன பில்லை அறுவடை பண்ணி எப்போ போட்டு இந்த பாலை வந்து இங்கே டிப்போல இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. லிட்டர் வந்து 35 ரூபான்ட்டு எங்க வீட்டுக்கு தேவைக்கு போக மீதம் உள்ள பாலை தான் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.
ஐயா, இந்த பால் மாட்டு இனங்கள்ல என்னென்ன சிறப்பு இனங்கள் உங்கள்கிட்ட இருக்குது? அந்த மாடுகள் பொதுவா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முறையா இருக்குது?
நம்மள்ட்ட வந்து கலப்பின மாடுன்னா நாட்டு மாடும் கிராஸ் ஜெர்சி மாடுன்னு கலப்பின மாடு, அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 7 முதல் 8 லிட்டர் கொடுக்குதுங்க. காலையில 3 லிட்டர் 4 லிட்டர் கொடுக்கும், சாயங்காலம் அது போல 4 லிட்டர் 5 லிட்டர் கொடுக்கும். ஒரு வேலைக்கு 7 லிருந்து 8 லிட்டர் கொடுக்குதுங்க. நம்ம மாசத்துக்கு 1,000 முதல் 8,000 வருமானம் கிடைக்குது.
இப்ப இந்த வேளாண்மை முறைகளா செய்யறீங்க, இதுக்கு கிடைக்க இப்ப கூலி ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது பொதுவா விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து. வேலையாட்கள் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆடு மாடு இனங்களை பராமரிக்கிறதுக்கு வேளாண்மை முறை செய்யறதுக்கு வேலையாட்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க எத்தனை வேலையாட்களை வச்சு இந்த வேளாண்மை முறைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க? அதுக்கு போதுமான கூலி ஆட்கள் போதிய நேரத்துல கிடைக்கிறாங்களா ஐயா?
ஆடு மாடு எல்லாம் வளர்க்கறதுக்கு நாங்களே வளர்த்துப்போம். அது போல வயல்ல வந்து சிறு சிறு வேலை எங்களால் முடிஞ்ச வேலைகளை நாங்க பார்த்துப்போம். எங்களால் முடியாத பட்சத்தில் தான் வெளியால் கூப்பிடுவோம். அருகாமையிலே நிறைய பேர் இருக்காங்க. ஆள் தட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொன்னோன்னு வந்து வேலை செஞ்சு போயிடுவாங்க. இந்த 100 நாள் வேலை இல்லாத நேரத்தில் நம்ம கூப்பிட்டோம்னா வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இப்போ இந்த விவசாய முறைகள்லேருந்து பொதுவாக உங்களுக்கு இயற்கை உரம் வாங்குறது, இந்த நீர் பாய்ச்சறது, இதுக்கெல்லாம் வரக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? வரக்கூடிய வருமானமும் செலவினம் போக கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதிய அளவுக்கு அடுத்தடுத்த விவசாய பணிகளுக்கு கொண்டு செல்றதுக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்காங்க ஐயா?
இடுப்பூர்ல வந்து நம்மள தயார் பண்ணிக்கிறதுனால இடுப்பூரில் செலவு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. இந்த வெளில இருந்து வாங்க போறது கிடையாது. இப்ப சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு செலவினம் எவ்வளவு லாபம் எவ்வளவு நான் சொல்றேன் ஐயா. 1 ஏக்கருக்கு நான் சொல்றேன் பாத்துங்க. உழவு குழி 3 சால் ஓட்டிட்டு 1 சால் விதைச்சதுக்கு அப்புறம் பாறை கிழிக்கணும். அதுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 4,000 ரூபா. விதை வாங்குறதுக்கும் அது விதைக்கிறதுக்கும் விதையின் செலவு 1 கிலோ வந்து விதையின் வந்து 100 ரூபா. இப்போ வந்து 1 ஏக்கருக்கு 30 கிலோ அது வந்து 3,000 ரூபா. விதைக்கிறது கூலி வந்து 1,500 ரூபா, 3,500 ரூபா. இடுபொருள் ஸ்ப்ரே மூலியமாக கொடுக்கறதுக்கும் தரைவழியாக கொடுக்கறதுக்கும் 1,500. அது தெளிக்கிறதுக்கு ஆட்கள் கூலி 1,500. அது ஒரு மொத்தம் 3,000. நம்ம ஆளை வச்சு அறுவடை பண்ணி இந்த படுதாவில் மக்காளு முட்டடிக்கிறதுக்கு 15 ஆளும் முட்டடிக்கிறதுக்கு 1,000 ஆளும் 21 ஆள். அவங்களுக்கு 6,800 அது போல வரும். அப்புறம் இதர செலவுகள் சாப்பாடு செலவு டீ செலவு அது 1,500. மொத்தம் செலவுன்னு பார்த்தோம்னா 17,000 to 18,000 தான் வரும். நம்ம வந்து அவங்க வந்து ஒரு நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல 1 ஏக்கருக்கு 12 குவிண்டால் வருது. 12 குவிண்டாலின்ட்டு ஒரு மூட்டை வந்து 1 குவிண்டால், அதான் ஒரு மூட்டை வந்து 1 குவிண்டால் 100 கிலோ. அது வந்து 5,000 வாங்குறாங்க. ஒரு 12 5,000 பார்த்தோம்னா 60,000 வருதுங்க. செலவு போக 1 ஏக்கருக்கு 40,000 to 45,000 வரைக்கும் கிடைக்குதுங்க
ஐயா. இந்த சோயாபீன்ஸ் தவிர ஒரு எதிர்காலத்துல வேற என்னென்ன பயிர்கள்லாம் செய்யணும், இதெல்லாம் இன்னும் நம்ம விவசாயத்துல முன்னேறணும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்தந்த பயிர்களெல்லாம் நம்ம பயிரிடணும் அப்படின்னு ஒரு எதிர்கால திட்டம், ஒரு இலக்கு என்னங்க ஐயா நீங்க வகுத்து வச்சிருக்கீங்க?
நம்ம வந்து தம் பாரம்பரிய நிலங்கள் தான் முதன் இதாக பண்ணுறது. அதுக்கப்புறம் வெறும் நெல்லாவே பண்ணாமல் இது போல் பயிர் சிகிச்சை முறையில் பண்ணுறதுனால உளுந்து, பச்சைப்பயிறு, சோயாபீன்ஸு, சோளம், பருத்தி இது போல் மாற்று பயிர் செஞ்சோம்னா இருபோகமும் பயிர் நல்லா வளர்கிறதுக்கும் செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு வழி வகையாக இருக்கும்.
ஐயா, இன்னைக்கு கிராமங்கள் தோறும் எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண்மை துறைகள் இருக்கு. அந்த வேளாண்மை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் வயல்களை பார்த்துட்டு நீங்க இந்த பருவத்துக்கு ஏற்ற இந்த பயிரிடுங்க, இந்தந்த சிக்கல்கள் வரும்போது இதை இப்படி சரிபடுங்கன்னு சொல்லி நிறைய விவசாய ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்போ உங்கள் பகுதியில அந்த விவசாய அதிகாரிகள் என்ன மாதிரியான விவசாய ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அவங்க வழங்கக்கூடிய தகவல்கள் பயனுள்ளதா இருக்குங்க ஐயா?
நம்ம பகுதியில் வந்து திருப்பந்தால் வேளாண் நிர்வாகம் திருப்பந்தால் இருக்குங்க. அங்கே உள்ள வேளாண் அதிகாரிகள் நம்ம எங்கள் ஏரியா பகுதிக்கு உள்ள வேளாண் அதிகாரி அடிக்கடி என்ன தொடர்பு கொள்வார். நாங்களும் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளி என்னென்ன சிக்கல்கள் கேட்டு ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த போல் நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம். அது போல இயற்கை எரிபொருள் வந்தாலும் அவங்க நம்மளுக்கு தகவல் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கும். அசஸ் பேரிலும் பாஸ்டோ பாக்டீரியா, அதான் இயற்கை முறையில உள்ள நுண்ணுயிரிகள் தான், ரசாயன தன்மை கிடையாது அது. அது போல இடுப்பொருட்கள் வந்தாங்க வந்ததுன்னா அவங்க தகவல் சொல்லுவாங்க, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறோம், பயன்படுத்தினால பயிர் நல்லா வருதுங்க.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் தங்களுடைய விவசாய முறைகளுக்கு பயிர் காப்பீடு நிறைய செய்யறாங்க. குறிப்பா தங்களுடைய வேளாண்மை முறைகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு பற்றாக்குறையான காலகட்டத்துல விவசாய கடன் உதவியும் வங்கிகளின் மூலமா வாங்கி அதன் மூலயமா வெற்றிகரமா தங்களுடைய விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பயிர் காப்பீடு செஞ்சிருக்கீங்களா? அதே போல பல்வேறு விதமான வங்கிகளை விவசாய கடன் உதவி ஏதாவது வாங்கி அதன் மூலயமா உங்களுடைய வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கீங்களா ஐயா?
பயிர் காப்பீடும் செஞ்சுட்டு இருக்கோம், சம்பா பட்டத்துக்கு மட்டும் பயிர் காப்பீடு பண்ணிப்போம். அது போல வேளாண் கூட்டுறவு மையத்துல குறுகிய தொகையை மட்டும் வாங்கி நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதிக அளவு வாங்கினோம்னா நம்ம அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து சிரமமா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்த தொகையை வாங்கி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்.
ஐயா, உங்களுடைய ஒரு எதிர்கால இலக்கு, எதிர்காலத்துல நீங்க என்னென்ன விவசாயம் செய்யணும் அப்படின்னு எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எப்படி இந்த விவசாயத்தை அடுத்த கட்டிட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த விவசாயம் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க?
எங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பால் தான் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு 4 வருஷமா செய்யறதுக்கு முடியுதுங்க. எங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுக்கோ விவசாயம் பண்றதுக்கோ முடியாதுங்க, ரொம்ப சிரமம் தான். அதனால நாங்கள் குடும்பத்தோட தான் அவங்கவுங்க எல்லாருமே அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு எல்லாருமே வேலை செஞ்சு கொடுப்பாங்க, செய்வோம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னா நீங்க வந்து இப்ப ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நீங்க எவ்வளவு பண்ணினாலுமே நீங்க அனைத்து பரப்பாளிகளும் இயற்கை விவசாயம் பண்ணலனாலும் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் உன்றத்தாவது இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு அனைத்து விவசாயிகளும் முன் வர வேண்டும். அப்படி வந்தாதான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கலாம். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கும் நஞ்சிலா உணவை வழங்குறதுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அது மட்டும் இல்லாம ஐயா, நம்ம இப்ப வந்து பாரம்பரிய நெல் வாங்கம் பண்ணிட்டு இருக்கோம், சோயாபீன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப கால்நடை வளர்ப்புல வந்து நாட்டின மாடு வளர்க்கலாம், அப்புறம் நாட்டின கோழி மீன் குட்டை அமைக்கலாம், அப்புறம் தேனி காளான் இது போல விவசாயம் செய்யலாம்ட்டு எது களங்கள்ல செய்யலாம்ட்டு ஒரு திட்டமிடல் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறைவேற்றணும்.
ஐயா, இது வரைக்கும் உங்களுடைய வேளாண்மை முறைகள்ல சோயாபீன், அதுக்கப்புறம் மண் வளம் பெருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வேளாண்மை முறைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீன் அமிலம் பண்றது, அந்த சம்பா கவுனி அரிசி இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்கான வேளாண்மை விவசாய முறைகள், நீர்ப்பாசன முறைகள், இயற்கை உரங்களுடைய தயாரிப்பு, அதனுடைய பாதுகாப்பு பயன்பாட்டு முறைகள் குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நஞ்சில்லா உணவை உண்ணுவோம், ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இயற்கை விவசாயம் செய்து நஞ்சில்லா உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று திரு கு பிரபாகரன் அவர்கள் பல அருமையான தகவல்களை நமக்காக வழங்கினார். அவர் கூறியது போல நாம் அனைவரும் இயற்கை விவசாயத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று புதுகை பண்பலை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.